నాభావ ఉపలబ్ధే బాహ్య పదార్థానాం అభావో నా బాహ్య పదార్థాః అపి సతి కుతః ఉపలబ్ధే ఇది సూత్రస్య అర్థః. చతుర్నాం బౌద్ధ శిష్యాణాం మధ్యె విజ్ఞానవాది విజ్ఞానస్య ఏకస్యైవ సత్యత్వం వస్తుత్వం అన్యే పదార్థాః న సంత్యేవ విజ్ఞాన వ్యతిరేకేణ న సంత్యేవ ఇది అయమేవ బుద్ధస్య అభిప్రాయః ఇది స్వమతం ప్రకటీచకార. తస్య అభిప్రాయః యదా ఘటః అస్తి ఘట జ్ఞానమపి అస్తి తరి ఘట జ్ఞాన వ్యతిరేకేణ ఘటస్య స్వీకారే ప్రయోజనం కిమపి నాస్తి. జ్ఞానమేవ ఖలు అస్మాకం సుఖం వా దుఃఖం వా అన్యద్వా జనయతి తర్హి తేనైవ అస్మాకం వ్యవహారః యది సంగచ్చతే చేత్ నూతనతయా బాహ్య పదార్థ అంగీకారే ప్రయోజనం నాస్తి తస్మాత్ బాహ్య పదార్థో నాస్తి. అపి చ స్వప్న మాయా మరిచ్యుదర్క గంధర్వాది స్థలేషు గంధర్వ నగరాది స్థలేషు బాహ్య పదార్థానాం అభావేపి జ్ఞానమాత్రమేవ అస్తి ఇతి కృత్వా బాహ్య పదార్థ సత్వం నాపేక్షితం మనుష్య వ్యవహారాయ ఇది ఉక్తమస్తి. తర్హి ఘట ఇది పట ఇది పదార్థ వైలక్షణ్యం యద్లోకే దృశ్యతే తత్కథం సంగచ్చతే ఇది చేత్ పూర్వపూర్వ వాసన వైచిత్ర్య వశాత్ జ్ఞానమేవ తత్తదాకారేణ భాసతే ఇది జ్ఞాన వైచిత్ర్యం వాసన నిమిత్తమేవ ఇత్యేవ అస్మాభిః అంగీక్రియతే తస్మాత్ బాహ్య పదార్థో నాస్తి ఇది అవదత్. తదనీం భగవాన్ సూత్రకారః వదతి న అభావః బాహ్య పదార్థానాం అభావః ఇతి న కింతు బాహ్య పదార్థాః అపి సంత్యేవ కుతః ఉపలబ్ధే ఇతి. ఉపలబ్ధిః అస్తి పదార్థానాం ఘటః అస్తి పటః అస్తి ఇతి తర్హి కథం ఘటపరాది పదార్థాః న సంతి ఇది వక్తుం శక్యతే. యక్కశ్చన పురుషః భుంక్తే భుజ్యమానః తృప్తిం అనుభూయమానః అనుభవతి అనుభవన్నేమేవ అనుభూయమానాం తృప్తిం నాస్తి ఇది యః వదతి అన్నం నాస్తి నాహం భుంజే నాపి తృప్తిః భవతి ఇది వదతి చేత్ కస్య వచనం కథం ఉపాదేయ వచనం స్యాత్ తస్మాత్ కథా వక్తుం న శక్యతే ఇది. తదుపరి సహ అవదత్ బాహ్య పదార్థ నాస్తి మయా నోచతే కింతు జ్ఞాన వ్యతిరేకేణ బాహ్య పదార్థో నాస్తి ఇత్యుచ్యతే ఇది చేత్ తథాపి యుక్తియుక్తం న బ్రవీషీ ఇత్యేవ దోషః. అతః యథా ఉపలబ్ధిః వర్తతే స్తంభః కుడ్యం చ ఇతి తర్హి ఉపలబ్ధి విషయత్వేనైవ అస్మాభిః గ్రహ్యతే నతు ఉపలబ్ధిః ఇతి అస్మాభిః ఇదం ఘట జ్ఞానం ఇది నాస్మాభిః అనుభూయతే అయం ఘట ఇత్యేవ అనుభూయతే ఇదం ఘట జ్ఞానం ఇత్యేవ అనుభూయతే కిం న తస్మాత్ పదార్థాః సంతి ఇతి. అపి చ భవద్భిరేవ కిం క్రియతే వత్కారం క్రియతే యథా ఇదం ఘటవదస్తి ఇత్యాది రీత్యా బాహ్య పదార్థ బాహ్య పదార్థాః పదార్థవద్ భాసతే ఇత్యుచ్యతే యదా బాహ్య పదార్థవద్ భాసంతే ఇత్యస్య కోర్థః బాహ్య పదార్థాః అస్తి ఇత్యేవ అర్థః. నో చేత్ యక్కశ్చన పురుషః విష్ణుపుత్రః వంధ్యాపుత్రవద్ ఇస్తి ఇది వదతి వా నాస్తి. తస్మాత్ వత్కార కరణాదేపై అత్ర బాహ్య పదార్థానాం సత్వం అవశ్యం అస్మాభిః అంగీకర్తవ్యం. అపి చ ఇదం ఘట జ్ఞానం ఇదం పట జ్ఞానం ఇత్యాది రీత్యేవ రీత్యా ఘటపటయోః రేవ భేదః జ్ఞానే భేదో నాస్తి. తథా శుక్ల కృష్ణ శుక్లః గౌః కృష్ణః గౌః ఇత్యాది రీత్యా శుక్ల కాష్ణయోరేవ భేదః అనుభూయతే న గవి. తస్మాత్ యదా భేదః పదార్థానాం పరస్పర భేదః ద్వయోః పదార్థయోః ఏకేన పదార్థేన భేదః ఇత్యాది రీత్యా యదా అస్మభిః అనుభూయతే தஸ்மாத் அஸ்மாபிஹி கிம் கர்த்தவ்யம். ஞானம் தாவது ஏகார பதார்த்த பேதேன அஸ்தி அதஹ பதார்த்தாஹ அபி சந்தி இத்யேவ அஸ்மாபிஹி அங்கீகர்த்தவ்யம். அபிச ஸ்வாத்மனி க்ரியா அங்கீக்ரியதே பவத்பிஹி, ஞானம் ஞானேனைவ க்ரியதே இதி. கடஹ ஞானேன க்ரியதாம் நாம ஞானம் ஞானேனைவ க்ரியதே இதி கதம் ஸ்வீகர்த்தும் சக்யதே. தஸ்மாத் ததா அங்கீகாரஹ ந சாதரிவ பாஹ்ய பதார்த்தஹ அஸ்தி இத்யேவ அங்கீகார்யம் இதி ஏதாவத் பர்யந்தம் உக்தம். ஏததனந்தரம் சஹ வேதாந்தினாம் மதேபி தோஷோ பவதி இதி வததி. ஏதாவத் பர்யந்தம் அத்வைதி தம் விஜயானவாதினம் தன்மதேகத தோஷ பிரதர்சனம் பூர்வகம் பாஹ்ய பதார்த்தானாம் அபாவஹ ந ஸ்வீகர்த்தும் சக்யதே இதி உக்தம். ததானீம் வேதாந்தினாம் மதேபி கஷ்டன தோஷ அஸ்தி இதி வததி. தடேவ உபரிபாகஹ இதஸ்மாபிர் திரஷ்டவ்யஹ. வெளியில் இருக்கக்கூடியதான பொருள்கள் காணக்கூடியதான பொருள்களை இல்லை என்றதான ஒரு மதம் பௌத்த மதம். அவன் வந்து என்ன சொல்றான், அறிவை தவிர பொருள் ஒன்றும் இல்லை. எந்தெந்த பொருளை பார்க்கிறீங்களோ அந்த பொருளுடைய அறிவே பொருளாக காணப்படுகிறது, பொருளை விட வேற இல்லை. தூக்கத்துல சொப்னம் வருது, சொப்னத்துல பொருள்களை பார்க்கிறோம், அங்கே பொருளே இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா நீங்க இருக்கிற ரூம்ல யானை மலை மடு எல்லாம் எப்படி வருவா, வராது. ஆகையால் பொருள் இல்லாத போனாலும் இருக்கிறதாக பார்க்கிறேன். அதே மாதிரியே இப்பவும் வெளியில பொருளே இல்லை, ஆனா இருக்கா போல காணப்படுகிறது. அந்த பொருளை விட வேறையாக நமக்குள்ள ஒரு மனசுல அறிவு உண்டாகிறது. இந்த அறிவு தான் நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ தைரியத்தையோ வெக்கத்தையோ இவைகள்லாம் உண்டு பண்றது. இப்ப அந்த அறிவே இருக்கும் பொழுது அறிவை உண்டு பண்ணின பொருளானது இருக்கணும்னு என்ன நிர்பந்தம் வேண்டியதில்லை அப்படின்னு பல காரணங்கள்னால வெளிப்பொருளே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். இதுதான் தன்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு வேற பிரதிபாதனம் பண்ணிட்டு வரான். அதுக்கு சூத்திரக்காரன் சொல்றது, அப்படி இல்லப்பா, வெளிப்பொருள் இருக்கு, அவைகள் இல்லாமல் இல்லை. ஏன், அறியப்படுகின்றதோ இல்லையோ, இது குடம், இது வஸ்திரம், இது தூணு, இது சவறு, இது மனிதன் என்று நாம் பார்க்கிறோம். பார்க்கிற பொருளை இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு மனிதன் உட்கொண்டே திருப்தியை அனுபவித்துக் கொண்டே பசி போயிக் கொண்டிருக்கிறத பார்த்துட்டு நான் சாப்பிடவும் இல்லை அன்னமும் இல்லை திருப்தியும் ஏற்படலைன்னு சொன்னா அந்த வார்த்தையை நம்ப முடியுமா? அப்படி இல்ல சார், வெளிப்பொருள் இல்லையே நான் சொல்லல, வெறுபொருள் வெளிப்பொருள் அறிவை விட வேறான நிலையில்தான் சொல்றேன்னா இப்படி சொல்லலாம்ப்பா, ஆனா விவகாரம் அது தப்பு, யுக்தியுக்தமாக பேசணும். லோகத்துல பொருளை நான் பார்க்கிறேன் என்கிற அறிவு இருக்கே தவிர பொருளுடைய அறிவை பார்க்கிறேன் அறிவு வரலையே நமக்கு. நமக்கு குடத்தையோ வதத்தையோ பார்த்த பிறகு இது குடம் இது தூணு இது மனிதன் என்கிற அறிவு வரதே தவிர இது குடத்தினுடைய அறிவு இது தூணுடைய அறிவுன்னு வருதா நமக்கு? இல்லையோ, எப்படி அறிவு வருதோ அப்படி ஒத்துக்கொள்ளணுமே தவிர புதுசாக ஒத்துக்கொண்ட பிரயோஜனம் இல்லை. அதோட மட்டுமல்ல, நான் குடத்தை பார்க்கிறேன் என்று அறிவு வருதே தவிர நான் குடத்தின் அறிவை அறிகிறேன் அறிவு வருதோ இல்லையப்பா. ஆகையால் லோகத்துல எப்படி எல்லோராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டதோ அப்படித்தான் ஒத்துக்கொள்ளணுமே தவிர நீ வேறு விதமாக பேசினியானால் உன் வார்த்தையை யாரும் நம்ப மாட்டா. அதோட மட்டுமல்ல, எப்படி பொருள் தெரியறதோ அதுக்கு தகுந்தா போல பிரமாணமும் அப்பிரமாணமும் சொல்லணுமே தவிர பிரமாண அப்பிரமாணங்களை வச்சு இந்த பொருள் இப்படித்தான் இருக்கணும்னு தீர்மானம் பண்ண முடியாது. இப்படி பல காரணங்கள் சொல்லி அதோட மட்டுமல்ல, நிச்சயமாக பொருள் வேற அறிவு வேறன்னு தெரியுது. இது குடத்தினுடைய இது குடம் இது வஸ்திரம் அப்படின்னு தெரியும். குடத்தக்கம் வஸ்திரத்தக்கம் வேற்றுமை உண்டு. இப்ப இந்த வேற்றுமைங்கிறது இந்த குடமாவும் இல்ல வஸ்திரமாவும் இல்ல, நடுவுல ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை வந்து நான் பார்க்கல, ஆனா அதனுடைய அறிவு மட்டும்தான் இருக்கு. ஆனா குடமோ தனியா இருக்கு. ஆகையால் குடம் வேற வேற்றுமை வேற அறிவு வேற. இரண்டு பொருள்களுக்கும் நடுவுல ஒரு வேற்றுமை இருக்கு, இரண்டு பொருள்களும் சேர்ந்து மூணாவது பொருளோட வேற இருக்கு. இந்த வேற்றுமைங்கிற விவகாரம் அது பொருள் இல்லாமலேயே அறிவு மட்டுமாகத்தான் இருக்கு. ஆகையால் அறிவு வேற பொருள் வேற நிச்சயமாக ஒத்துக்கொண்டத்தான் ஆகணும். அதோட இல்லாமல் குடத்தை அறிவு அறிகிறா போல அறிவையும் அறிவே அறிகிறது நீ சொல்ற. குடத்தை குடமானது அறிவால் அறியப்படுகிறது, அறிவே குடமா இருக்கு. ஆனா அறிவை எப்படி அறிகிற? எனக்கு அறிவு இருக்கு இல்லையான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அறிவு இருக்குன்னு தெரியும். அந்த அறிவை யார் அறிஞ்சா? அது இன்னொரு அறிவு இருக்குல்ல, தன் அறிவையே தானே தனக்கு தெரிகிறதுங்கிற. இப்படி ஒத்துண்டினால் ஆத்மாஸ்ரய தோஷம் வரும், தன்னை தான் தாண்ட முடியாது. ஆகையால் ஒரு செயல்ல சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்னா இருக்க முடியாது. ராமன் ராவணனை கொன்னான், ராமன் ராமனை கொன்னான்னு சொன்னா தப்பு. ஆகவே விவகாரம் என்ன, ஒரே சென்டென்ஸ்ல ஒரு செயல் வரும் பொழுது அந்த செயல்ல கர்த்தாவும் கர்மாவும் ஒன்றாக இருக்க முடியாது. நீ என்ன சொல்ற, அறிவு அறிவாளியே அறியப்படுறதுங்கிறிய, தப்பப்பா. ஆகையால் இது முடியாது. இது வரைக்கும் நேற்று வரைக்கும் சொல்லி முடிச்சது. அதுக்கு மேல வேதாந்தி மதத்துல இதுக்கு என்ன தோஷம் வருதுன்னு சொல்றான். இந்த வேதாந்தி மதத்துல அறிவும் எதனால் அறியப்படுகிறது? அறிவால் அறியப்படுறதுன்னு நீங்க சொல்லணும். உங்களுக்கும் வெளிப்பொருள் இருக்கு, அறிவும் இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு அறிவு வரதுன்னு நீங்க சொல்லலோ இல்லையோ? நான் இதை அறிந்தேன் சொல்லலோ இல்லையோ? அறிந்தேன்னு சொல்றோம், அறியப்பட்டது என்ன? அறிவு. அறிவுத்தானே அறிந்தேன், எனக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா? அப்ப அந்த அறியப்பட்ட பொருள் என்ன? அறிவு. அதை அறிந்தவர் யாரு? அறிவு. அப்ப என்ன, அறிவை அறிவை அறியறது நீங்களும் சொல்றீங்க, நீங்களும் சொல்லித்தானே ஆகணும். வேதாந்தியா இருக்க, வேதாந்தியா நையாயக்கனா புத்தனாங்கிறத மனுஷனிடத்துல இல்ல, அவன் கொண்டதான எண்ணம் தான், மதம் தான் அது. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் வருது, நான் இதை அறிகிறேன் என்ற அறிவு வருதா இல்லையா உமக்கு? அப்ப எதை அறிஞ்சேன்? இப்பொருளை, இந்த அறிவை. இந்த அறிவை அறிந்தேன்னு சொல்லும் பொழுது அறிய அறிவும் அறியப்பட்டிருக்கு, அதை அறிந்தும் ஒரு அறிவா தான் இருக்கணும். இப்ப ஒரு அறிவை இரண்டாவது அறிவு அறியறதுன்னா அந்த அறிவை யார் அறிஞ்சா? இன்னொன்னு அறியணும். அதை யார் அறிஞ்சா? இன்னொன்னு அறியணும். நீங்க மத்தது என்னாச்சு? உங்க மத்தத்துல அனவஸ்தா வரும். வேதாந்தியா இருந்தாலும் எப்படி பேசினாலும் எனக்கு கணக்க தெரியும் அப்படிங்கிறது. இந்த தெரியுங்கிற அறிவு இருக்கணும் உமக்கு. கணக்க பத்தினதான அறிவு எனக்கு இருக்குன்னு சொல்றேன். அப்ப இந்த கணக்க பத்தினதான அறிவு அறிப்பட்டுள்ளது. அது எதால அறிஞ்சிருக்கணும்? இன்னொரு அறிவால அறிஞ்சிருக்கணும். அது ஆத்மான்னு சொல்லுங்க, எந்த பேராது வீங்க. அப்ப அந்த அளவு அது அறிவு தானே? இந்த அறிவு அறியப்பட்டிருக்குன்னா அந்த ஆத்மாங்கிறது ஒரு அறிவு தானே? அது இன்னொன்னால அறியப்பட வேண்டாமா? ஆமா தானே. அப்ப அது இன்னொன்னால அறிவால் அறியப்பட வேண்டாமா? உமக்கு மட்டும் என்ன, இதுக்கு பதில் சொல்லுங்கிறான் வேதாந்தி. அப்படி இல்ல, இது தீபம் மாதிரி, தீபம் எல்லாவற்றையும் ஒளிக்கும். அந்த தீபத்தை பாக்குறதுக்கு இன்னொரு தீபம் வேண்டாம். மேல டியூப் லைட் இருக்கு, அந்த லைட் இருந்தா இவங்க எல்லா பொருளையும் அறிவிக்கிறது, அது வெளிச்சம் காட்டுறது. ஆனா உலகத்துல எல்லாவற்றையும் காட்டுறது சார், அதை அறிவதற்கு ஒரு டார்க் லைட் போட்டாதான் அதை அறிய முடியும் அப்படின்னு சொல்லுவிடா. எப்படி இருக்க, ஒரு ரூமில் இருக்கிற தீபமானது எல்லா பொருளையும் தான் ஒளித்த போதிலும் தன்னை ஒளிக்க இன்னொரு ஒளி தேவை இல்லை. ரெண்டு கண்டிஷன் சொன்னேன், முதல் அறிவை இன்னொரு அறிவு அறியறது, அந்த அறிவு அறியறதுக்கு மூணாவது அறிவு, அந்த அறிவு அறியறதுக்கு நாலாவது அறிவு, இப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு தோஷம் சொன்னான் வேதாந்தி. இன்னொரு தோஷம் சொல்றான், அப்படி இல்லாமல் எங்களுடைய அறிவு தீபம் மாதிரி, அது மற்ற எல்லாவற்றையும் தானே ஒளிக்கும், தன்னையும் தானே ஒளித்துக் கொள்ளும், அதை ஒளிக்கிறதுக்கு இன்னொரு தீபம் என் வேண்டியதில்லை. இப்படி நீங்க சொல்றீங்களானால் அப்பவும் என்ன சுவாமி தோஷம் வரும்? அப்பவும் இப்ப கர்மகர்த்த விரோதமும் வந்துடும். இந்த தீபத்துக்கு அந்த தீபம் வேண்டியதில்லை, ரெண்டும் தீபமா இருக்கிறதுனால இந்த டியூப் லைட் அதை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு டார்ச் லைட் கொண்டுனா அதுவும் தீபம் இதுவும் தீபம். ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் சேர மாட்டான். ரெண்டு பேரும் வந்து லோகத்துல எப்படி சமமா இருந்தா நீ என்ன சொல்றத நான் கேட்கணும், நான் கேட்கறது நீ என்ன வந்துடும். எப்ப வரும், ரெண்டு பேரும் ஏற்ற தாழ்வு இருந்தாதான் ஒருத்தர் ஒருத்தர் சேருவான். ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா சேரவே மாட்டான். மனுஷர்களுக்கு ஐக்கியமத்தியம் ஏன் வரலன்னா, படிச்சவாளுக்கு நியூஸ் சொன்னா ஏன் கேட்கணும், எனக்கு புத்தி இருக்கு சார் அப்படிங்கிறான். யூனிட்டி வராது, யூனிட்டியில யாருக்குன்னா சாதாரண மனுஷர்களுக்கு தான் வரும். அதனால விவகாரம் என்ன, சமமா இருந்தால் ஒண்ணுக்கொண்டே தயவு இருக்காது. ஆகையால் நீங்களும் எனக்கு அறிவு இருக்கு என்கிறத நீங்களும் சொல்ல முடியாது. என்ன சொல்ல போறேன், என்ன மட்டும் இப்படி ஏசுரையில மேல விழுந்து உங்க மதத்துல பதில் சொல்லுறான் அப்படின்னு பௌதன் வேதாந்தியை கேட்கிறான். அத்வைதி இப்ப கேட்போம், நானும் இப்ப பௌத்தனுடைய வச்சனம், விஞ்ஞானஸ்வரூபம் கிராக்கியத்வே, அறிவானது தன்னை விட இன்னொன்னால் அறியப்படுமே ஆனால், விஞ்ஞானஸ்ய அறிவுக்கு ஸ்வரூபம் வியதிரிக்த கிராக்கியத்வே, தன்னை தவிர இன்னொரு அறிவால் அறியப்படுகிறது என்று சொல்வீளே ஆனால், ததப்யன்யேன கிராக்கியம், அதுவும் இன்னொன்னால அறியப்பட வேண்டும், ததப்யன்யேன அதுவும் இன்னொன்னால, இப்படி அனவஸ்தா பிராப்னோதி அனவஸ்து வருமே. இது ஃபர்ஸ்ட் கேஸ். அபிஜா இல்ல, அப்படி இல்ல, பிரதீபவது அவபாசாத்மகத்வா ஞானத்ய, ஞானம் மாதிரி தீபம் மாதிரி எல்லாவற்றையும் அறிவிக்கும் ஸ்வரூபம் உள்ளது, அறிவிக்கும் சுவாவம் உள்ளது என்று ஒத்துக்கொண்டேலையானால், ஞானாந்தரம் கல்பயதா, இன்னொரு அறிவை நீங்க கல்பித்தேலையானால், சமத்வாது, இந்த ஞானமும் அந்த ஞானமும் சமமா இருப்பதனால், அவபாசிய அவபாசக பாவ அனுபவத்தே, இதை அதை ஒழிக்கிறது அதை இது ஒழிக்கிறது என்று கல்பனா ஆனர்த்தம், இப்படி கல்பிக்கிறது வேர். இப்படி அத்வைதி மேல ரெண்டு தோஷம் சொன்னார். இப்ப பார்க்கணும், இப்ப நீங்க அத்வைதி, உமக்கு இப்படி ஒரு அறிவு இருக்கு, என்ன, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு சங்கீதம் தெரியும் அப்படிங்கிறேன், சங்கீதத்தினுடைய அறிவு எனக்கு இருக்கு நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன, நீங்க சங்கீதத்தினுடைய அறிவு இருக்கு என்கிறத அறிந்திருக்கேன் இல்லையா, அப்ப எதை அறிந்திருக்கேன், சங்கீத அறிவை அறிந்திருக்கேன், முதல் அறிவு சங்கீத அறிவு, அதை அறிந்தது நீங்க, ரெண்டு அறிவு சொல்றீங்க, சொல்லி ஆனோம் என உங்க அனுபவம் இருக்க. இப்ப முதல் அறிவே அறியறது ரெண்டாவது அறிவானால், அந்த அறிவும் அது அறிவு தானே, இந்த அறிவு இன்னொன்னால அறியப்பட்டதுனால தான் நீ அறிவு தெரிஞ்சது, அப்ப அது அறிவா இருக்குமையால் அதை அறியறதுக்கு இன்னொரு அறிவு வேணுமா வேண்டாமா,
வேணும்,
அப்ப அதை அறியறதுக்கு இன்னொரு அறிவு வேண்டாமா வேண்டாமா, இப்படி போயிட்டே இருக்குமே, உங்களால் சொல்ல முடியாது. இது ஒரு கேள்வி இல்ல சார், முதல் அறிவு அறியறதுக்கு ரெண்டாவது அறிவு ஆத்மாங்கிறது அதான் ஒளியா இருக்கே, அதை அறியறதுக்கு இன்னொரு அறிவு வேண்டியது இல்லையே அப்படின்னு, அப்ப முதல்ல இருக்கிறது முன்னால் அறிவு, இதுவும் அறிவு, ரெண்டும் தீபமா இருக்க, ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை எதிர்பார்க்குமா, ஒரு ஹால்ல ரெண்டும் ஆப்போசிட் செவத்துல இங்க ஒரு டியூப்லைட் அங்க ஒரு டியூப்லைட் போட்டிருக்கான், ரெண்டும் நல்லா ஒழிக்கிறது, ஒரு டியூப்லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இன்னொரு டியூப் நான் இந்த மேல எரிய மாட்டேன், அவர் இல்லையோன்னு நான் மட்டும் மொத்த வேலையை செய்யணுமா, மாட்டேன், அப்படி ஆஃப் ஆயிடுமா சார், இல்ல அது போனாலும் ரூம் முழுக்க தங்காரியத்தை தமிழில் இருக்கோம், அப்படி சமமா இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணாது, ஒன்னு வேண்டியது இல்லையே அப்படின்னு ஆயிடும். என்ன பண்ண போறேன், இது அவன் அத்வைதி மேல சொன்னதான ஒரு தோஷம். இப்ப நிஜமா இந்த தோஷம் வருதான்னு கொஞ்சம் பார்ப்போம் நம்ம மதத்துல, என்ன எத்தனை தரம் வேதாந்தத்தை வச்சிருந்தாலும் இங்க ஒரு ப்ராப்ளம் தான், அத்வைதியினுடைய மதத்துல ரெண்டு அறிவு இருக்கு, அதை ஒத்துக்கணும். இப்பதான் சொன்னேன், இதை நான் அறிந்தேன்னு ஒரு ஆத்மா சொல்றத, படத்தை அறிந்தேன், படத்தினுடைய அறிவையும் நான் அறிந்தேன் நீங்க தான் சொல்றேன், அப்ப உங்களுக்கு ரெண்டு அறிவு இருக்கு, முதல் அறிவு என்ன, அது மாறாததான் அறிவு, இது சாட்சின்னு பேரு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, ஞப்தி ஸ்வரூபமாக ஒரு ஆத்மா இருக்கார், அந்த ஆத்மா எப்பொழுதும் இருக்கார், அவருக்கு பிறந்தண்ணிலிருந்து கடைசி வரைக்கும் ஆத்மா இல்லையேன்னு சொல்லப்படாது, நீங்க தூங்கும் பொழுதும் நான் தூங்கினேன் என்கிறத பார்த்து கொண்டே அவர் இருக்கார், ஆகையால் தான் காலம் எழுந்து நான் தூங்கினேன்னு சொல்றேன், தூங்கிட்டே உமக்கு எப்படி தெரியும் கேட்கப்படாது, நான் தூங்கினேன் ஆனா ஆத்மா தூங்கல, ஆத்மா எப்பொழுதும் இருக்க, இந்த ஜீவன் தூங்கினான் என்கிறதை காட்டுறது, அதனாலதான் காலம் எழுந்து நன்னா தூங்கினேன் இல்ல தலையெழுத்து நன்னா தூங்கல ஏதோ ஒன்னு சொல்றேன், அப்ப இந்த தூங்கினேன் தூங்கலை என்று சொல்றதும் ஆத்மாவுத்தர், அவர் பர்மனண்டா இருக்கார்,
ஆனா அப்பப்ப இதை பார்த்தே எனக்கு தெரிஞ்சது, இதை பார்க்கல தெரியலை அப்படின்னு இன்னொரு அறிவு இருக்கு இல்லேன்னு சொல்றவரும் அவர் தான். சோ உங்களுக்கு எத்தனை அறிவு இருக்கு? ஒவ்வொரு மனிதனுக்கும் சுத்தமான சாட்சி ஞானம்னு ஒண்ணு இருக்கு, இதயத்துல எப்பொழுதும் இருக்கு. இன்னொன்னு புத்தின்னு ஒரு ஞானம் இருக்கு. இந்த புத்திங்கிற ஞானமானது அப்பப்ப வரும் போகும். அதான் நீங்களே சொல்ற, அப்ப புத்தி கெட்டு போய் இந்த காரியத்தை பண்ண சார் நீங்களே சொல்றல. ஒவ்வொரு மனிதனுக்கு எத்தனை அறிவு இருக்கு? சாட்சி ஞானம் ஒண்ணு, அதான் ஆத்ம ஞானம். இன்னொன்னு புத்தி எனக்குடையதான ஞானம், இத விருத்தி ஞானம்னு சொல்லுவோம். சோ வேதாந்தத்துல எத்தனை ஞானம் இருக்கு? ரெண்டு விதமான ஞானம். முதல் ஞானமானது சாட்சி ஞானம், பர்மனன்ட் ஆத்ம ஞானம், அத ஞப்தின்னு சொல்லுவோம். தைத்தரியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அந்த இடத்துல ஞப்தி நித்திய விஞ்ஞானம்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டாவது ஞானம் என்ன? அப்பப்ப வந்து போற ஞானம். இதுல என்ன, இந்த வந்து போற ஞானம் இருக்கிறதுல இது வந்து ஆத்ம ஞானம் ஒழிக்கிறது. ஆத்ம ஞானத்தை ஒழிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஆத்ம ஞானம் ஒளி வடிவமாகவே இருக்கு, அது இதுவரைக்கும் நமக்கு தெரியல. அதனுடைய எஃபெக்ட் தான் தெரியுது நமக்கு. அந்த ஆத்ம ஞானத்தை நீங்க அறியல, அறிஞ்சிருந்தா கிளாஸ் போக மாட்டேன், மோட்சத்துல போயிட்டு. அது இதுவரைக்கும் அறியப்படல, அது உள்ள இருக்கு. இது வேதாந்தினுடைய ஸ்திதி. இப்ப இந்த ரெண்ட வச்சுட்டு அவன் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லணும். சொல்றேன் பாருங்க, தது உபாயமா போய் அசத்து. அப்ப நீ ரெண்டு தோஷம் சொன்னியே, ரெண்டு தோஷமும் தப்பு. ஏன்? விஞ்ஞான கிரகண மாத்திரேயே விஞ்ஞான சாட்சிணா கிரகணாகாங்காது அனவஸ்தா சங்கா அனுபவத்தே. அப்பப்ப வந்ததான இந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, இது குடம் இது வஸ்திரம், வஸ்திரத்தை நான் அறிகிறேன் குடத்தை நான் அணிகிறேன் என கூடியதான அறிவை ஒழிக்க சாட்சி இருக்க, அவரை அறிவிக்கிறதுக்கு இன்னொரு அறிவு இல்லை, ஆகையால் அனவஸ்தை இல்லை. முதல் சொன்ன தோஷம் முதல்ல ஒரு ஞானம், அதை பார்க்கல ரெண்டாவது ஞானம். இந்த ரெண்டாவது ஞானம் அறிவிப்பதற்கு இன்னொரு மூணாவது ஞானம் தேவையில்லை. ஏன் தெரியுமா? அவரை ஒழித்துக் கொண்டே இருக்கார், சர்வதா ஒழித்துக் கொண்டே இருக்கார். அவரை ஒழிக்க இன்னொரு ஞானத்தினுடைய தேவை இல்லை. அவ்வளவு விஞ்ஞான கிரகண மாத்திரேயே அறிவை வெளி அறிவை அறிவதற்குத்தான் விஞ்ஞான சாட்சினா அறிவுக்கு சாட்சியா இருக்கக்கூடியதான அவரை அவருக்கு சொன்னதனால் கிரகணாகாங்காதார் அவரை அறிவதற்கு இன்னொரு அறிவு வேணும் எனக்கூடியதான எதிர்பார்ப்பில்லாதனால அனவஸ்தாசங்கா அனுபவத்தே. நல்ல ரெண்டாவது அறிவதற்கு அறிவதுங்கிற விவகாரமே இல்லை எங்களுக்கு, அது எப்பொழுதும் அறியப்பட்டே இருக்கு. ஆகையால் அவரை அறிவதற்கு இன்னொரு அறிவு வேண்டாம். சாட்சி பிரத்யயோச்ச ஸ்வபாவ வைஷம்யா உபலப்த உபலப்யபாவ உபபத்தே. இந்த சாட்சி பிரத்யயோகோ, சாட்சி சுத்தமான ஆத்மா, இதயத்தில் இருக்கிற ஆத்மா, பிரத்யம் புத்தியில அப்பப்ப வந்து வர்றது எண்ணங்கள். ஒரு எண்ணம் வரும், அப்புறம் அந்த எண்ணம் வேணாங்கிறோம். ராத்திரி படுத்துக்கிறப்ப நாளைக்கு காஃபி சாப்பிடாம இருந்த தேவலையும் பெட், காலம் எழுதுமே காஃபி சாப்பிட்டா தேவலையும் சாப்பிடுவேன். அன்னைக்கு அப்புறம் அப்படி சொல்லுது, இப்ப மாத்திட்டேன். லோகத்துல அப்படியே நினைக்கிறதோ இல்லையோ, ஒவ்வொரு சமயம் செயல் செய்யலாமா, செஞ்சாலும் பரவாயில்ல செய்யாது போனாலும் பரவாயில்ல, இப்படி இருந்தா அப்படி இருந்தா வேவரிங்காவே இருந்து கடைசியில 30 தசந்திக்கு வந்துடுறேன். புத்தி விஞ்ஞானம் கருத்து. ஆனா பின்னால இருக்கிற சாட்சி அவர் வந்து இந்த விளையாட்டெல்லாம் பார்த்துட்டே இருக்கார், நல்லது பண்ணினாலும் சரிங்கிறார், கெட்டது பண்ணாலும் சரிங்கிறார், அவர் ஒரு ஐடியாவும் கொடுக்க மாட்டார். அப்படி ஒருத்தர் இருக்கார், அதான் அவருக்கு பிரம்மம்னு பேர். எத காரியம் சொன்னாலும் ஒரு ஒரு ஐடியாவும் சொல்லாம இருக்கிற பத்தியல அதான் சாட்சி. அதனால சாட்சி பிரத்யயோஸ்ட, சாட்சிக்கும் எண்ணங்களுக்கும் ஸ்வபாவ வைஷம் யார், இவர் சுவாவம் வேற அவர் சுவாவம் வேற. ஆகையால் உபலப்த உபலப்யபாவ உபபத்தே, ஒன்னு அறியப்படுகிறது என்று அறிந்து கொண்டே இருக்கு. ஸ்வயம் சித்தஸ்தித சாட்சிணா அப்ரத்யாக்கேயத்வாத். அத்வைதி மதத்துல சாட்சி ஸ்வயம் சித்தம், தன்னால தானே இருக்கிறார், அறியப்படுகிறார் இல்ல, இருக்கிறார், ஸ்வயம் சித்தமா இருக்கார், அவரே நீங்க தள்ள முடியாது. ஆகையால் நீங்க சொன்ன தோற்றம் ரெண்டு தோற்றமும் எங்களுக்கு வரவில்லை. கிஞ்சான்யத், அதோட இல்ல, பிரதீபவது விஞ்ஞானம் அவபாசகாந்தர நிறவேற்றம் ஸ்வயமேவ பிரகதே இதி ப்ருவதா. தீபம் போல் அறிவானது அவபாசகாந்தர நிரபேட்சம், இன்னொன்னை ஒழிக்கக்கூடியதான இன்னொரு பொருளை எதிர்பாராமலேயே ஸ்வயமேவ பிரகதே தானே ஒழிக்கிறது என்று சொன்னால், அப்பிரமாணகம்யம் விஞ்ஞானம் அனவகந்திருகமித்யுக்தம் ஸ்யாத். அப்படி நீ சொல்றியப்பா, இப்ப இவர் அவர் மேல பாயறார் சொன்ன, அறிவானது உங்க மதத்துல பௌத்த மதத்துல அறிவு இருக்கு, அந்த அறிவு எதனால் அறியப்படுகிறது? அறிவு அறிவால் அறியப்படுறதுன்னு சொல்றியா? சொல்ல முடியாது. இப்ப அறிவானது தானே ஒழிக்கிறது, இன்னொரு நாள் அறியப்படவில்லை. நான் சொல்றேன், எனக்கு ரெண்டு விதமான அறிவு இருக்கு. ஒன்று மனிதனுக்கு ஏற்படக்கூடியதான எண்ணங்கள், இந்த எண்ணம் வந்திருக்கு என்றும் இந்த எண்ணம் வந்திருக்கும் என்றும் என்னுடைய உள்ள ஆத்மா சொல்றது. நான் அப்படி யோசனை பண்ணித்தரப்ப இப்ப மாத்தேன் சார், இந்த ரெண்டையும் உள்ள இருக்கிறவர்த பார்த்துதானே சொல்றேன். அப்படி யோசனை பண்ணினேங்கிறதும் உள்ள இருக்கிறவர் பார்த்துக்க, இப்ப இதை மாத்திக்கொண்டேங்கிறதும் உள்ள இருக்கிறவர் சொல்றார். அதனாலதானே நீங்க சொல்றேன். அப்ப என்ன, எனக்கு ரெண்டு விதமான அறிவு இருக்கு, ஆனா முதல் அறிவை இந்த பின்ன அந்த எண்ணங்கள் என்கிற அறிவை பார்க்கிறதுக்கு பரமாத்மா இருக்கார். ஆகையால் எனக்கு எண்ணங்களை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், இது பிரமாணமாகலாம் என பார்த்தவர் ஒருத்தருக்காரு. உனக்கு அறிவு உண்டாகிறது அழியிறது, அறிவை கவனிக்கிறவன் இல்ல, அறிவை கவனிக்கிறவன் இல்லைன்னா அது பிரமாணமாகாதோ இல்லையோ? பிரமாணம் தானே, இது ரைட் ஆர் ராங் சொல்ற ஒருத்தர் இருக்கணுமோ இல்லையோ? அது உனக்கு இல்லையேப்பா. நீ சொல்ற வார்த்தை எல்லாம் பிரமாணம் இல்லாமல் வந்த எப்படி நம்ப முடியும்? அத்வைத்தம்னா பரமார்த்தமானது ஒண்ணு இருக்கணும், பரமார்த்தமாக ஒண்ணு இருக்கணுங்கிறது தான் அத்வைதத்துக்கு அர்த்தமே தவிர, ஒண்ணுத்தான் இருக்கணும் ரெண்டு இருக்கப்படாதுன்னு சொல்லல. பைனலா இருக்கக்கூடியது ஒண்ணுத்தான் இருக்கணும், இரண்டாவது தோற்றமா இருக்கலாம். நீங்க ஒருத்தர் தான் படுத்துட்டு இருக்க பிரம்மச்சாரி, அவனை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை எடுத்தா போல அவனுக்கு நாலஞ்சு குழந்தை இருக்கா போல சொப்னம் வந்தது. அவன் அத்வைத்தியா துவைத்தியா? காலமழை ஆத்துக்காரே குழந்தைகள் யாரும் இல்லையே, அவன் ஏகாக்கியாத்தானே இருக்கான். ஆனா அவனுக்கு தோற்றம் வரலாம். தோற்றங்கள் ஆயிரம் வந்த போதிலும் பாரமார்த்திகமான நிலை மாறாத வரைக்கும் அத்வைத்தம் கிடல. நான் சாட்சி பர்மனன்ட்னு சொன்னேன், ஆலோசனைகள் அப்பொழுது வந்து போயிட்டு இருக்கு. இவைகள் 10,000 வந்தாலும் 10 கோடி வந்தாலும் உள்ள இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான் நான் சொல்லி போயிட்டே இருக்கேன். அதனால அத்வைதிக்கு ஒரு ப்ராப்ளமும் வர்ற. இப்ப என்ன சொல்றான், உனக்கு எண்ணங்களை பார்க்கிறவன் இன்னொருவன் இல்லை. எண்ணம் வருது போறது வருது போறது, அதை பார்க்கிறவன் ஒருத்தர் இல்லை. பார்க்கிறவன் ஒருத்தர் இல்லைன்னா அது பிரமாணமாகாது. அதான் பிரதீபவது விஞ்ஞானம் அறிவானது தீபம் போல் அவபாசகாந்தர நிரபேட்சம் இன்னொன்னால் ஒழிக்கப்படாமலேயே ஸ்வயமேவ பிரததே தானே அகப்படுகிறது ஒழிக்கிறது இது ப்ருவதா என்று சொல்வியானால், அப்பிரமாணகம்யம் விஞ்ஞானம் அந்த ஞானமானது உனக்கு வரக்கூடிய அறிவானது பிரமாணம் இல்லை, அனவ கந்திருக்கம் யாராலையும் பார்க்கப்படவில்லை. இத்தியுக்தம் எப்படி சிலாகன மத்தியஸ்த பிரதீப சஹஸ்ர பிரதனவத், பெரிய பாறாங்கல், இந்த பாறாங்கலுக்குள் பாறாங்கல்களுக்குள்ள 1000 விளக்கு இருக்கும், அதனுடைய ஒளி யாரும் பார்க்கலையாம். யாருமே பார்க்காம பாறாங்கலுக்குள்ள 1000 விளக்கு இருந்த போதிலும் அது இருக்குன்னு எப்படி சார் சொல்றது? யாராவது பார்த்து சொன்னாதானே நம்ப முடியும். வெறுமனை இருக்குன்னு சொன்னா எப்படி? அவ்வளவுதான். சிலாகன மத்தியஸ்த கற்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான சஹஸ்திர பிரதன பிரதன சஹ பிரதீப சஹஸ்திர பிரதனவது ஆயிரம் ஒளிகள் போல் பாடமேவம். ஆமா அப்படித்தான் பாடமேவம். அனுபவ ரூபத்வாத் விஜ்ஞானஸ்ய இஷ்டஹ நஹ பட்சஹ த்வயா அனுஜாயதே. நாங்களும் அதானே சொல்றோம், அனுபவம்னு சொல்றேன் சார் அப்படின்ட்டான். அனுபவ ரூபத்துவ விஜ்ஞானத்தை இஷ்டஹ நஹ பட்சஹ, எங்களுடைய பட்சத்தைத்தான் ஸ்வயா அனுஜாயதே. நீங்க ஒத்துக்கிறளே, நீங்க சரிங்கிறளே. இல்லப்பா நீ சொல்றது தப்புங்கிறேன். ஏன் அந்நிய அவகந்தோ சக்ஷுசாதனத்ய பிரதீபாதி பிரதன தர்சனா. உலகத்தில் எப்பொழுதுமே ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஆத்மா நேரா பார்க்கவில்லை, ஆத்மா குடத்தை பார்க்கும் பொழுது கண் வழியாக பார்க்கிறார். ஒரு பிரமாணம் இருக்கணும், எப்பொழுதுமே எதுக்கும் பிரமாணம் இருக்கணும். நான் இதை அறிந்தேன்னு சொன்னா ஒரு பிரமாணம் இருந்தா சுத்திரம். பிரமாணமே இல்லைன்னு கண்ணுங்கிற பிரமாணம் எனக்கு இருக்க, பார்த்தியா கண்ணு சொல்றது, நான் பார்த்தேன், பார்த்து தான் உள்ள அனுப்பினேன் சொல்றது. இந்த சொல்லு நீ கேட்டியா, கேட்டேன் அப்படிங்கறது ஸ்ருதி காது. ஆகையால் லோகத்துல மனிதனுக்கு வரக்கூடியதான எல்லா அறிவும் வித் ப்ரூஃப் உள்ள போறது. அதுக்கும் உள்ள யார் அனுப்பினான்னு சொன்னா இந்த அஞ்சு பேர்ல யாரோ ஒருத்தர் சொல்றாரு. அது இல்லாம ரெண்டை சேர்த்து உள்ள ஆத்மா கணிச்சதுன்னா இது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்ததுன்னு கேட்டா மனசு சொல்றது, இது கண்ணு கொடுத்தது, இது காது கொடுத்தது, ரெண்டு கோத்து நான் சொன்னேன்னு மனசு அனுப்பது. சோ ஆத்மாக்கு வரக்கூடியதான ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் த்ரூ பார்வல் சேனல் வரணும், அதான் பிரமாணம். எவ்வளவு அழகா ஒத்துட்டு இருக்க பாருங்க, உம மனசுல நடக்கிற விஷயம் தான் சொல்றாரு. அது இல்லாத போனால் எப்படி பிரமாணமா? அத விஞ்ஞானத்திய அவதாசியத்வா விசேஷ. ஆகையால் அறிவானது அறியப்படுகின்றது, இன்னொன்னால் அறியப்படுகின்றது என்றதுனால்தான் சத்யேவா அந்யஸ்மின் அவகந்தரி பிரதனம் பிரதீபவதித்யவகம்யதே. மனசுல வரக்கூடியதான, புத்தியில வரக்கூடியதான எண்ணங்களை எல்லாவற்றிலையும் ஒரு ஆத்மா பார்க்கிறார். அதனாலத்தான் எல்லாம் பிரமாணம் ஆச்சு. இதெல்லாம் நீங்க பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க சார் சொல்லிருக்கு வேதத்துலங்கிற பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே விரதம். கேனோபனிடம் சொல்லிருக்கு பிரதிபோத விதிதம். ஒவ்வொரு எண்ணமும் வரும் பொழுது எண்ணங்களை பார்க்கிறவர் ஆத்மாவுக்கு பிரதிபோத விதிதம். பிரதிபோதம் போதம், போதம் பிரதி விதிதம். மனசுல ஒவ்வொரு எண்ணம் வர வர அந்த எண்ணங்கள் அவர் பார்த்திருக்கார். மனிதன் மனதில் வரக்கூடியதான எண்ணங்களை பார்க்கிறவன் ஒருவர் இருக்கார். இது ஏகாரம் எப்படி தெரியறதுங்கிறடா சொல்லும். ஒரு பெரியவர் இருக்கார், அவர் வந்து ஏதோ ஒரு காரியம் பண்ணார். இந்த கீழே இருக்க பார்த்தா அவன் தலையில அழிச்சுக்காத கூட இப்படி சொல்றானே, எனக்கு இஷ்டம் இல்லாத காரியத்தை பண்ண சொல்றானே அப்படின்னு பண்ணி தொலைக்கிறான். உத்தியோகம் பண்ணு சார், மேல இருக்கிறவன் அபத்தமா சொல்ற, ஆனா கீழே இருக்கிறவன் பல்ல கழிச்சுட்டு கேக்குறான். ஏண்டா அவ சொல்றது சிறிதேனும் எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் வேணும்னு பண்றான் விவகாரம். ஏன் சார் உங்களுக்கு பிடிக்கலையேன்னு சார், வயச பொழப்புக்காக எல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றான். இப்ப அவன் சொன்னது கேட்டது ஒண்ணு, இவன் மனசுக்கு பிடிக்காத ஒண்ணு, ஆனா செஞ்சது ஒண்ணு. இப்ப பின்னால இருக்கிற ஆத்மா இது நான் செஞ்சேன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதரும் பொய் சொல்லும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சு சொல்றா தெரியாம சொல்றா பொய்யான தெரிஞ்சுதானே சொல்றான். உண்மை இது அப்படி பேசினேன்னு எனக்கு தகராறு வரும், சோ பொய்ய பேசுறேன் தப்பி சொல்ல போல அப்படிங்கிறான். சோ உள்ள இருக்கிற ஆத்மா நீ பேசுறது பொய்னு சொல்லித்தானே தெரிகிறார். சோ உங்களிடத்துல ரெண்டு விதமான அறிவு நடக்கிறது நான் கவனிக்கலங்கிறா. வேதாந்த கிளாஸுக்கு வந்தா கவனிப்பள் நடக்கிற விவகாரம் எதையும் நீங்க கவனிக்கல முன்னாலே சொல்லிட்டேன். சோ வேதாந்தி மட்டத்துல இந்த ரெண்டும் இருக்கு அதான் சொல்றார். சோ இத்தனையும் நான் சொல்றதெல்லாம் ஏனோபுரேஸ்வரர் விஷயம் தான் சொல்றல ஆச்சாரியர். சாட்சிணா அவதந்து ஸ்வயம் சித்ததா உபக்ஷிபதா. அறியக்கூடியதான சாட்சியானவர் ஸ்வயம் சித்தர், அவருக்கு தனியா இன்னொருத்தருடைய இது இல்லை. உபட்சிபதா ஸ்வயம் பிரததே விஞ்ஞானம், அந்த அறிவானது எப்பொழுதும் அறிவு வடிவமாக இருக்கு. இது ஏக ஏவ மம பட்டா துவயா வாசோயுத்தியாபியந்தரேன ஆசிரிதா. நீரு நான் சொல்றதான் நீருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லப்படாது. கீதி சேத்தனா விஞ்ஞானத்திய உற்பத்தி பிரத்வம்ச அநேகத்வாது விசேஷவத்வ அபிபகமா. நீ என்ன சொல்லிட்டு இருக்காய், அறிவானது உண்டாகிறது அழியிறது உண்டாகிறது அழியிறது அப்படின்னே சொல்லிருக்க. நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஆத்மா இருக்க, சாட்சிங்கிற ஆத்மா, அவருக்கு அபூர்வமனவரம், அவர் பிறக்கல அவர் இறக்கல, அவர் சாஸ்வதமாக நித்தியமா இருக்கார். எங்க மதத்துல சாட்சி எப்படி இருக்கார், பர்மனண்டா இருக்கார். புத்தியில எத்தனை எண்ணங்கள் வந்தாலும் போனாலும் அவைகளை பார்க்கிறார். ஆனா உன் மதத்துல உண்டாதான் அவர் போயிட்டே இருக்கார். ஆத்மா உண்டாதான் போயிட்டு, அறிவுதானே ஆத்மா அவனுக்கு, அறிவு தவறு இல்லையே, அந்த அறிவு வந்து போயிட்டே இருக்க. போன பிறகு அவர் இப்படி இருந்தார்னு சொல்றதுக்கு வேற யார் இருக்கார். ஒருத்தர் வந்தார் போயிட்டார், அடுத்தவர் இன்னொருத்தர் வந்தார். பழைய ஆளுக்கு விஞ்ஞானம் வந்திருக்கு, இவருக்கு எப்படி தெரியும், எப்படிப்பா சொல்வ, படிச்சதெல்லாம் நீ அடுத்த கடம் எப்படி உங்க மறந்துன்னா இருக்கணும். என்ன நேற்று வந்த விஞ்ஞானம் வேற, இன்னைக்கு வந்த விஞ்ஞானம் வேற, ஏற்ற உனக்கு விஞ்ஞானமே ஆத்மாங்கிறிய அர்த்தம் இல்லாம பேசப்படாது. எங்கள்கிட்ட பாயாது, எங்க மதத்துல சாட்சிங்கிறவர் பர்மனண்டா இருக்கார். இந்த ஜென்மா இல்ல, அடுத்த ஜென்மா, அடுத்த ஜென்மா, ஆயிரம் கோடி ஜென்மாக்களானாலும் ஆத்மா கழிவு இல்ல. அதனால வேதாந்த கிட்டையே வர முடியாது அப்படின்ட்டு. அதனால விஞ்ஞானத்திய உனக்கு அறிவானது உத்தத்து பிரம்ச போறது அழியிறது அநேகத்துவாது விசேஷவத்வம், இப்படி பல விசேஷங்களும் ஒத்துக்கொண்டிருக்கு. அதா பிரதீபவது விஞ்ஞானத்தியாபி வெதிரிக்த அவகம்யத்வம் ஆத்மாபிகி பிரசாய். ஆகியாத்தான் சொல்றேன், விஞ்ஞானமும் வெதிரிக்த அவகம்யத்வம், அறிவும் இன்னொரு அறிவால் அறியப்படணும். பிரமாணம் இருந்தா தான் ஒத்துக்கொள்ளணும். வேதாதி மதத்துல எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு, பிரமாணம் இருந்தா தான் ஒத்துக்கொள்ள முடியும், இல்லைன்னா இல்லை. இது அஸ்மாபிகி பிரசாதிதம். ஆகையால் ஒரு விதமான தோஷமும் அத்வைத மதத்துல சொல்ல முடியாது, உங்க மதத்தில் தான். ஆகையால் கரெக்டா என்ன இருக்கு, வெளிப்பொருளானது இருக்கு. இத்தனையும் சொல்லி முடிச்ச பிறகு சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம். மாண்டோக்கியோபனிஷத்துல வைதத்திய பிரகரணத்துல வெளிபொருள் ஒன்றும் இல்ல, எல்லாம் மாயேன்னு ப்ரூவ் பண்ணிருக்கல, 40 ஸ்லோகங்கள்ல ப்ரூவ் பண்ணிருக்கல. இப்ப வந்து வெளிபொருள் இருக்குன்னு சொல்றே வரலாம். அங்க நான் என்ன சொன்னேன், வெளிபொருள் பர்மனண்டா இல்லைன்னு தான் ப்ரூவ் பண்ணினோம். ஸ்வப்னம் போல இருக்குங்கறத ஒத்துட்டு இருக்கோம். சொப்னத்துல எப்படி காணப்படுகிறதோ அப்படி காணப்படுகிறது. வெளிபொருளும் வியாபகாரிகமா இருக்கு. பிரம்ம ஜானம் வந்த பிறகு இவையெல்லாம் பிரம்மத்தை விட வேறு இல்லை. நாங்க என்ன சொல்றோம், நித்யான்னு சொன்னா அபாவம்னு சொல்லலையா, காணப்படுகிறதுன்னு அர்த்தம். ஆச்சாரியர் சூத்திர பாஷ்யத்துல திருஷ்ட நட்ட ஸ்வரூபத்வா ஸ்வரூபேணதோ அனுபாக்கியத்வாத்தான் சொல்லியிருக்காரு. பொருள் இல்லைன்னு சொல்லலைனா, காணப்படுகிறது அழிகிறது அப்படின்னு, அது பர்மனண்ட் இல்ல, அவ்வளவுதான் சொன்னேன். சாஸ்வதமானது எது, பிரம்மம் ஒண்ணுதான். அப்ப துணோ துரும்போ மனுஷியனோ மாடோ அந்த பிரம்மத்தினுடைய மற்றொரு தோற்றம். தங்கமானது எப்படி மோதிரமா தோன்றதோ, தங்கமே செங்கிலியா தோன்றதோ, அதே போலதான் பிரம்மன் தான் இப்படி எல்லாம் தோன்றது. செங்கிலி இருக்கு சார், அந்த செங்கிலியை இன்னைக்கு போட்டுக்கிறாளோ இல்லையே, பாட்டியம்மா மூணாவது கொள்ளு பாட்டி ஒரு 8 சவரன் இல்ல ஒரு வடமா ஒண்ணு போட்டு வச்சிருந்தான். மாட்டு ஒண்ணு காமிச்சா, இத கொண்டு போய் நீங்க கணத்துல ஜலத்தை இழுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துங்க, இவ்வளவு திக்கா இருக்கிறது போட முடியும், 1 கிராம் செயின் இருந்தா போடுங்க. இப்ப என்ன தங்கம் தான், 1 கிராம் செயின் போடுங்கிறார். அன்னைக்கு என்ன பண்ணினோம், அவ வந்து 20 சவரன் 30 சவரன் ஒரு வடா தாலி அப்படி கொடுக்கணும், மங்கள சூத்திரம் அப்படி இருக்கணுமா, இதுதான் பிரயோஜனம் இல்லைங்கிறது. அப்ப என்ன பண்ற, அதுவும் தங்கம் தான் இதுவும் தங்கம் தான், ஆனா விவகாரம் என்ன மாறுற பொழுது காதல கிராமாந்தரத்துல போட்டு பாருங்க, காது அப்படியே தொங்கிக்கிடும் கீழே, ஒரு 20-30 சவரம் ஒவ்வொரு காதலையும் போட்டிருப்பான், தொங்கி ஓட்ட பிரிஞ்சாரு. ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் அது கிளிப் அப்படியே போட்டுக்கிறது, ஆத்துக்கு வந்து தூக்கி அப்படியே போட்டுடணும், விவகாரம் அப்படி நிர்வாணமா இருக்கணும் அப்படி. அது இன்னைக்கு பேச விவகாரம் என்னடா இருந்தாலும் எல்லாம் எப்படி ஒரு தங்கமோ அதே விதமாக எல்லாம் பிரம்மம் சர்வம் கல்விதம் பிரம்மா. ஆகையால் எங்க மதத்துக்கும் இவாளுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, வெளிப்பொருள் இல்லை என்று சொல்றார். வெறுப்பொருள் எல்லாமே பிரம்மத்தினுடைய தோற்றம்னு நாங்க சொல்றோம். ஆகையால் வித்தியாசம் இருக்கு, அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிக்க முடிச்சாச்சு. இதுக்கு மேல சொப்னம் போலதான் ஜாக்கிரத்துன்னு சொல்லியிருக்கேன், அது அங்கே சொன்ன சொப்னத்துக்கும் ஜாக்கிரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு அடுத்ததுல ஸ்வைதர்மியா சென ஸ்வப்னா திவது அப்படின்னு சொல்ல போறோம். இத சனி